புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதாரத்தை காப்போம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மை சுற்றி உள்ள சூழல்கள் வந்து நல்ல விதமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால் நோயின்றி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக சுற்றுச்சூழலும் சரி சுகாதாரமும் பேணி காத்தால் நிச்சயமாக நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறதோட நம் வரக்கூடிய சந்ததிகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுகாதாரமும் எந்த மாதிரி நம்ம இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம உடலையும் ஆரோக்கியமாக எந்த மாதிரி வச்சுக்கணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் இன்னும் நன்மை பயக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் மருத்துவர் விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
சார் வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் சரவணன். அரசு புதுக்கோட்டை மருத்துவமனையில் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
சார், இன்று வந்து உலக சுகாதார தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இப்ப இந்த சுகாதாரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சார்?
அதாவது ஒவ்வொரு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியும் உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டு WHO சொல்லுவாங்க. அந்த ஒரு WHO நிறுவனத்தினால நம்மளுக்கு வந்து உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. இதுதான் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய சுகாதாரத்திற்காக அதாவது ஹெல்த்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டுமானம். அதாவது இந்த WHO என்ன பண்ணுச்சுன்னா 1948ஆம் ஆண்டு இந்த WHO World Health Organization அனைவருக்கும் சுகாதாரம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1950ஆம் ஆண்டிலிருந்து தான் உலக சுகாதார தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அந்த உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்து அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் April 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டது. ஏனென்றால் சுகாதாரம் என்பது ஒரு அரசினால் வழங்கப்படும் பொதுமக்களுக்காக வழங்கப்படும் ஒரு உரிமை. அது வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எளிமையாக கிடைக்கணும், எல்லோருனாலையும் அந்த சுகாதாரத்தை வந்து கேட்டு வாங்கிக்க முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பு சட்டத்தை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த உரிமை இருக்குது. சுகாதாரம் என்பது சாமானிய மக்களின் அடிப்படை உரிமை. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி இல்லையா உலக சுகாதார தினம். இன்றைக்கி வந்து அதனுடைய கருத்துரு என்ன வச்சுருக்காங்கன்னா வந்து எல்லோருக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற கருத்துரு அடிப்படையில் இன்றைய சுகாதார தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கு.
இப்போ சுகாதாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் உடல்நிலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம சுகாதாரம் பேணி காக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் சார்?
நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து நம்ம உலக சுகாதார நிறுவனத்தினால தான் உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து எது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீயிங் நாட் மேர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி இட் இஸ் ஆல்சோ சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆரோக்கியம் என்பது உடல் நலமும் மனநலமும் சமூக நலமும் மற்றும் உடல் உறுப்புகளில் ஊனம் இல்லாத நிலையும் மற்றும் இயற்கையை பற்றிய அறிவும் முழுமையாக நாம் அறிந்து கொள்வதுதான் முழுமையான ஆரோக்கியம் என்பதை இந்த விளக்கத்தின் மூலம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறது. இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு வந்து நிருபர் கேட்டிருக்காங்க. உடல் ஆரோக்கியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்றாட உணவு முறையிலையும் சரி சில விஷயங்களிலையும் சரி நல்ல மாற்றங்களை கடைபிடிச்சா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் இருக்கும் வாழும் காலம் வரை நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்காக தானே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து உடல் நோய் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காற்று, நல்ல காற்றுன்னா தூய்மையான ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கொரோனா பீரியட்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆக்சிஜனை பற்றி அதனுடைய தட்டுப்பாடு ஆனதுனால நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்பட்டதை வந்து நம்ம வந்து உணர்ந்திருப்போம். அதனால வந்து தூய்மையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சதுன்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து சுத்தமான நீர், குடிநீர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடிநீர் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து அந்த திண்ணையெல்லாம் வந்து எல்லாருக்கும் போகிற வரவங்களுக்கெல்லாம் வெயிலில் தாக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிநீர் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைய சூழ்நிலையில் வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து அங்கங்கே தண்ணி பற்றாக்குறை வந்ததுனால வந்து இருக்குது. அதனால் தூய்மையான நீர் வந்து ஒரு மனிதனுக்கு அவசியம். அதுவும் வந்து இன்றைக்கி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. வெயில் காலத்தில் குறைஞ்சது 3-4 லிட்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து குடிச்சிட்டு குடிக்கணும். ஏன்னா வந்து வேர்வை மூலமாக போயிடும், சிறுநீர் மூலமாக போயிடும், மற்ற மலம் கழிக்கிறது மூலமாக போயிடும். சில சமயம் வந்து மற்ற உடல் இயக்கங்களுக்கு வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். அதனால் அந்த நல்ல சுத்தமான குடிநீர் அவசியம். அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த சத்தான உணவு அவசியம். சத்தான உணவுன்னா வந்து நம்ம எல்லாரும் யோசிப்போம், நான் சம்பாதிப்பது வந்து இவ்வளோதான் இருக்குது, இந்த சம்பாதியத்தில் நான் எப்படி வந்து சத்தான உணவு சாப்பிட்றதுன்னு. அப்படி கிடையாது. அதாவது அவங்கவுங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஊரில், அதாவது வந்து ஒரு கிராமமாக இருக்கலாம் இல்லை நகரமாக இருக்குமா, அந்த நகரத்தில் என்ன கீரைகள் கிடைக்குது, காய்கறிகள் கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண நெல்லிக்காய், ஆனால் வந்து யாருமே அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. நெல்லிக்காயில் வந்து 10 ஆப்பிள், எப்படி 10 ஆப்பிளுக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்டாலும் அந்த விட்டமின் சி வந்து அதில் இருந்து கிடைக்காது. ஆனால் ஒரு சின்ன நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து மண்டி கிடக்குது. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப அவசியம். கொரோனா பிரியிலே நம்ம வந்து விட்டமின் சியை வந்து கொரோனா வந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த சத்தான உணவில் வந்து கீரை, உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். நார்சத்துள்ள உணவுப் பொருட்கள்னு கூட சேர்த்துக்கிட்டோம். மலச்சிக்கல் வராது, உடல் வந்து பருமன் அதிகமாகாத இருக்கும், இந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல். அதற்கு பிறகு சத்தான நீர், தூய காற்று, பிறகு வந்து சத்தான உணவு, பிறகு உடற்பயிற்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட நடைமுறையில வந்து உடற்பயிற்சியை வந்து நம்ம விட்டுட்டோம். அடுத்த தெருவுக்கு போகிறது கூட வந்து இருசக்கர வாகனங்களை, அதாவது மோட்டர் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துகிறோம். இப்போ சாதாரணமாக கீழே இருந்து 3வது மாடிக்கு போகிறதுக்கு கூட வந்து நம்ம வந்து மின்தூக்கியை உபயோகிக்கிறோம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்கங்கள் குறைந்து போயிட்டு ரத்த ஓட்டம்லாம் வந்து சுழற்சி கம்மியாகுது. இந்த மாதிரி ஆகிறதுனால உடல் பருமன் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்றத வந்து அன்னன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள் வந்து நம்முடைய உழைப்புக்கு செலவாக வேண்டும். அப்படி செலவாகாமல் இருக்கும் பட்சத்தில் அது வந்து உடலில் வந்து கொழுப்பாக மாறிடும். கொழுப்பாக மாறி தேங்கிட்டு நாளடைவில் வந்து அந்த உடல் பருமனாக மாறி தான் இந்த மாதிரி சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு, மற்றபடி வந்து இந்த பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருது. அதனால் வந்து தினந்தோறும் காலையில் எழுந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி, அது ஓடுறதா இருக்கலாம், நின்ற இடத்துல இருந்து பண்ணக்கூடிய சில உடற்பயிற்சிகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து கிராமப்புறங்கள்லாம் இருந்தீங்கன்னா வெயில், அதாவது காலை வேளையில் வரக்கூடிய இளம் வெயிலில் பண்ணும் பொழுது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து, சூரிய கதிர்களிலிருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்குது, இயற்கையாகவே கிடைக்குது. அதை வந்து நம்ம தோல் மூலமாக கிரகிச்சு நம்ம எலும்புகளுக்கு தேவையான அந்த கால்சியம் சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விட்டமின் டி கிடைக்குது. அதனால் வந்து காலையில் எழுந்து அந்த விட்டமின் டியை வாங்குறதுக்காவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் நல்ல உறக்கம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உறக்கம்ன்றதே வந்து ரொம்ப 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 குறைவாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, நம்மளுக்கு வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அதிகமாக இருந்துச்சு, நம்ம கையிலேயே கையடக்க கருவி செல்ஃபோன் வந்துடுச்சு இல்லையா, அதனால் வந்து நிறைய அந்த தூக்கம் வந்து வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து ஒரு மனிதன் சராசரியாக 6-8 மணி நேரம் வரை உறங்கினால்தான் அடுத்த நாள் வேலையை அவனுடைய உள் உறுப்புகள் செய்யும். இல்லை என்றால் அந்த உள் உறுப்புகளுக்கு அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். அதிகமாகிறதுனால அது வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது சக்கரவியாதிக்கு காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து இரத்த கொதிப்புக்கு காரணமாக இருக்கலாம், இல்லை மன அழுத்தத்துக்கு காரணமாக போயிடும். அதனால் ஒரு மனிதனுக்கு சத்தான உணவு, நீர், காற்று, அதன் கூட வந்து உறக்கம், உடற்பயிற்சி, இந்த ஐந்தும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐந்தும் வந்து முறையா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
இப்போ வந்து சுகாதாரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு சுற்றுச்சூழல் பகுதியா இடமான விஷயமா இருக்கட்டும், அதே நேரத்துல நம்ம உடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலும் அடிப்படையா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க சார். அதே நேரத்துல உடல் மட்டும் இல்லாம மனது அளவுல வந்து ஏற்படக்கூடிய நோய் தன்மைகளும் இருக்கு, அதற்கான பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு, அதை பற்றி கூட கொஞ்சம் சொல்லலாமே.
நிச்சயமாங்க, அதாவது வந்து உடல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மனம் சொல்றோம் இல்லையா. நிறைய பேருக்கு வந்து மனதை வந்து எப்படி வந்து உபயோகப்படுத்துறது, மனம்ன்றது ஒண்ணு இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் காரணம் உங்களுடைய மனம். இது வரைக்கும் பார்த்திருக்க கண்டுபிடிப்பு எல்லாமே வந்து நம்ம மனதிலிருந்து நம்ம அறிவால உருவாக்கப்பட்டதுதான். இந்த மனதை வந்து திறம்பட, அதாவது வந்து திறமையா கையாண்டா நிச்சயமா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல செயல், அதாவது நல்ல நம்ம குடும்பத்திலையும் முன்னேற்றம் வரும், நமக்கும் ஒரு மதிப்பு வரும், நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு உபயோகமா இருக்கும். அதை வந்து எப்படி வந்து நல்ல விதமா மனதை வந்து ஏக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல், இது மூணுமே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நல்ல நல்ல நல்லன்னு போடுறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு உணவு விடுதிக்கு போறீங்க, உணவு விடுதிக்கு போனீங்கன்னா உணவகத்துல சுத்தம் இல்லாத உணவு பரிமாறப்படுது. பரிமாறப்பட்ட பிறகு நீங்க வந்து அதை எடுத்துக்கிறீங்க, நான் ஏதோ டேஸ்டா இருக்குன்றதுனால எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்து 6 மணி நேரத்துலயோ அடுத்த நாளோ உங்களுக்கு வந்து வயிறு உபாதை ஆகுது இல்லையா. அந்த மாதிரி மனம்ன்றது ஒரு எல்லையற்ற ஆற்றல். அந்த எல்லையற்ற ஆற்றலை வந்து நம்ம வந்து நல்ல விதமா பயன்படுத்தணும். அதுக்குதான் வந்து ஒரு சின்ன உதாரணம் இருக்கு, ஒரு சின்ன கவி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனும் அப்படின்னு சொல்றோம். ஏன் மனிதன் விளைநிலம் அப்படின்னு சொன்னோம், அந்த மனசுல நல்ல சிந்தனைகளை போட்டாலும் வளரும், கெட்ட சிந்தனைகளை போட்டாலும் அது வளர்ந்து விருட்சமாகி அது நாளடைவில் மனிதனுக்கு நன்மையாகவோ இன்பமாகவோ துன்பமாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து மனதை வந்து நல்ல வழியில பழக்கணும். எப்படிங்க நல்ல வழியில பழக்கிறதுக்கு, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் இருக்கா அப்படின்லாம் வந்து நீங்க கேட்கலாம். உடலை ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் பார்த்துக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து உறக்கம், உடற்பயிற்சி பார்த்தோம்ல, இந்த ரெண்டுமே வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கும் அவசியம். அதனால வந்து உறக்கம் அவசியமா இருக்கணும், அதே போல உடற்பயிற்சியும் அவசியமா இருக்கணும். ஏன்னா மூளைக்கு சரிவர ரத்த ஓட்டம் போகும் பொழுதுதான் அந்த மூளை இயங்கும் தன்மை அதிகமாகும். மனம் வந்து மூளையின் மூலமாக தான் இயங்குது. அதனால வந்து அந்த இரத்த ஓட்டத்தை சீரமைப்பது உடற்பயிற்சி. அதே போல தேவையான அளவு அந்த மனதிற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு தான் உறக்கம், சரிங்களா. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த மனதை வந்து நம்ம உடலுக்கு உடற்பயிற்சி எல்லாம் பண்றோம், மனதுக்கு ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மனதை வந்து குவிக்கும் ஆற்றலை அதிகப்படுத்தும். இப்போ வந்து குவிக்கும் ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து யோகான்னு சொல்லலாம், இல்லை வந்து தியான பயிற்சிகள் மூலமாகவும் அந்த ஆற்றலை வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம். அப்போ வந்து மேம்படுத்திக்கிட்டே வரும்பொழுது மனதனுடைய ஆற்றல் வந்து அதிகமாகும். மனதனுடைய ஆற்றல் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ, ஒரு பெரிய மருத்துவராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ நம்மளால் பார்க்க முடியும், ஒரு அரசு பெரிய தலைவராகவோ பார்க்க முடியும். அந்த மனம் வந்து எங்கே குவிக்கப்படுதோ அங்கே வந்து அதனுடைய ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்கும். அதனாலதான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய வள்ளுவர், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதனால மனதனுடைய ஆற்றலை வந்து வலிமைப்படுத்தணும்னா நம்ம வந்து அதன் குவிக்கும் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும். எப்படின்னா தியானம், யோகா மூலமா. அதே போல உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அந்த உறக்கமும் மனதுக்கு அவசியம், உடற்பயிற்சியும் அவசியம். அதே போல நல்ல சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா இருந்ததுன்னா மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு.
சார், இப்போ உலக சுகாதார தினம் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டா, உலக அளவுலயும் சரி இப்போ நாம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், சுகாதாரம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அரசு சார்பா கொண்டு போய் விழிப்புணர்வு அப்படிங்கிற வகையில செய்கிறாங்க சார்.
அதாவது நம்ம மாநில அரசின் சார்பாகவும் சரி, மத்திய அரசின் சார்பாகவும் சரி, ஒரு தூய்மை நல திட்டங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊர்களில் கிராமங்களில் வந்து தினந்தோறும் வந்து தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் தினந்தோறும் வந்து அந்த குப்பைகளெல்லாம் அகற்றுவாங்க. நம்ம வீட்டில் உருவாகக்கூடிய கழிவுப் பொருட்கள், குப்பைகள் அதெல்லாம் வந்து அகற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றி வந்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கும் பொழுது அங்கே வந்து கொசுக்கள்லாம் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவாகிறது. அப்போ வந்து நம்மளுக்கு மலேரியா, டெங்கு காய்ச்சல், அதுக்கப்புறம் எல்லோ ஃபீவர் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிறது. அதே போல் வந்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வராமல் இருக்கு. அந்த மாதிரி வந்து கர்ப்பிணிகள் வந்து நல்லா வந்து ஊட்டச்சத்தாக இருக்கணும், அவங்க வந்து சத்தான பொருட்கள்லாம் வந்து அவங்களுடைய வருமானத்தில் குறைந்த வருமானத்தில் வாங்க முடியாது என்ற காரணத்துக்காக நம்மளுடைய வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க வந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், அவர்களுடைய பெயரினால நம்மளுடைய தமிழக அரசு வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு திட்டம் என்பதை அறிவித்து ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் கர்ப்பமாக இருக்கும் பொழுது குழந்தை பிரசவத்தின் போதும் 18,000 ரூபாய் மொத்தமாக 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது ஏன் கேட்டிங்கன்னா வந்து 18,000 ரூபாயில் வந்து அவங்களுக்கு வந்து சத்து பொருட்களும் தருவாங்க, கூட வந்து மானிட்டரி பெனிஃபிட், அதாவது வந்து கேஷ் பெனிஃபிட்டும் தருவாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்கரவியாதி, ரத்த கொதிப்பு, கேன்சர் உள்ளவங்க, மற்றபடி வந்து இந்த கை கால் விழுந்தவங்களுக்கெல்லாம் வந்து வீடுகள் தேடியே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மருந்தோ மாத்திரைகளோ போயிட்டுருக்கு. அது வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதம் வர சொன்னால் வந்து உடனே வர முடியாது. அதனால் மக்களை தேடித்த மருத்துவத்தில் வந்து அவங்களுக்கு எளிமையாக வந்து வீடுகளை மருந்துகள் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வயதானவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை, அதே போல் வந்து ரேஷன் கடைகளில் வந்து வருமானம் குறைவாக இருக்கிறவர்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் இலவசமாக வழங்குதல், அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து சுகாதாரத்தை மேம்படுத்தும் அளவுக்கு வந்து நம்மளுடைய அரசு, மத்திய அரசும் மாநில அரசுகளும் வந்து நம்ம சுகாதாரத்தை மேம்படுத்தும் அளவில் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
அரசு மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் மக்கள் செய்ய சுகாதாரத்துக்கான வகையில் என்ன செய்தால் நன்மை?
அதாவது அரசு மட்டும், அதாவது அரசு மட்டும் செய்தா பத்தாது. ஒரு கையை மட்டும் வச்சுட்டு கை தட்ட முடியுமா? முடியாது. இரண்டு கைகளும் இணைந்து தட்டினால்தான் ஓசை எழும், கை தட்ட முடியும். அந்த மாதிரி வந்து அரசும் பொதுமக்களும் ஒவ்வொரு அரசின் நலத்திட்ட பணிகளுக்கும் ஒத்துழைத்து அவர்களுடன் இருந்து அந்த திட்டத்தை வந்து தட்டினால்தான் அந்த திட்டத்துக்கு வந்து முழு பயன் கிடைக்கும், பயனாளிகளுக்கு சென்று அடையும்.
சுகாதாரத்தை பேணி கேட்கும் வகையில அரசு வந்து பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதா இருக்கட்டும், அதே போல குப்பைகளை எல்லாம் வந்து தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்து கண்ட இடத்துல போடாம இருக்கு, சுகாதாரத்தை பேணி கேட்கணும் அப்படிங்கிற பல்வேறு விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அதே நேரத்தில் நாமும் மக்களான நாமளும் அதை தொடர்ச்சியான வகையில் செய்தால் சுற்றுச்சூழலையும் மட்டும் சுகாதாரத்தை பெருகாக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும், அதே நேரத்தில் நம் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வகையில் என்ன மாதிரியான உணவுகளும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் அந்த தகவல்களையும் கூடுதலாக கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து,
நானும் இந்த உலக சுகாதார நன்னாளில் இந்த ஒரு சுகாதாரம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை கேட்டமைக்கு, அதாவது வந்து சுகாதாரம் என்பது வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை, அது வந்து ஒரு பெரிய முதலீடு. உடம்புக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு செலவுன்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி வந்து மன மாற்றங்களுக்காக, மனதை உறுதிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செலவுகள்லாம் வந்து செலவுன்னு செய்ய இது பண்ண வேண்டாம். அதனால் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக இந்த நிலையில் பார்த்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்பதை நினைத்து புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், புதுகை பண்பலைக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதாரத்தை காப்போம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத்துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.